அத்தியாயம் 32-23. நிச்சயமாக நாம் மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம். எனவே அவர் அதை பெற்றதை பற்றி சந்தேகப்படாதீர். நாம் அதனை இஸ்ராயலின் சந்ததிக்கு வழிகாட்டியாகவும் ஆக்கினோம். நிச்சயமாக நாம் மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம். எனவே அவர் அதை பெற்றதை பற்றி நீ சந்தேகப்படாதீர். நாம் அதனை இஸ்ராயலின் சந்ததிகளுக்கு வழிகாட்டியாகவும் ஆக்கினோம். வேதத்தை அல்லாஹ் வழிகாட்டியாக ஆக்குகின்றான். வேதத்திற்கு அப்பால் வழிகாட்டி கிடையாது. நாம் மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம். வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய பெரும் நல்லருளை மூசாவுக்கு கொடுத்தோம். வேதம் என்பது நேர்மையான பாதையில் நாம் நிலைத்திருப்பதற்காக, நியாயத்தை நாம் மனிதர்களிடம் உறுதிப்படுத்துவதற்காக, நீதியும் நேர்மையும் தான் உறுதிப்படுத்தப்பட்டதும் நிலையானதுமான வாழ்க்கைக்கு புரியதாக வேதத்தை இறைவன் அமைக்கிறான். மூசா நபி ஃபிரௌனுடைய அரசாங்கத்தில் அந்த சமுதாயத்தினத்தில் அவர்களிடையே அந்த சமுதாயத்தினிடத்தே பல பிரிவுகளை உண்டாக்கி, அதில் ஒரு பிரிவினரை மற்ற பிரிவினருக்கு கீழாக ஆக்கி, இறுதியாக ஆக தலைமட்டமான ஒரு சமுதாயமாக மூசா நபியுடைய சமுதாயத்தினரை அந்த ஃபிரௌன் ஆக்கியிருந்தான். இங்கே எப்படி இந்து மக்கள் பல பிரிவினர்களாக மதத்தின் தலைவர்களாலும் அரசாங்கத்தாலும் பிரிக்கப்பட்டு, ஒரு பிரிவினரை மற்ற பிரிவினருக்கு மேலாகவும் இன்னொரு பிரிவினரை கீழாகவும் ஆக்கி, இவ்விதமாக பிரிவுகளுக்கு கீழாக பிரிவுகளுக்கு கீழாக என்றாக்கி, இறுதியாக ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல்டு டிரைப் அளவுக்கு ஆக்கி அவங்க மேல எந்த விதமான கொடுமையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். அவ்வளவு காஸ்ட் பீப்புளும் அந்த இறுதியாக தரைமட்டமாக்கப்பட்ட இழிவுபடுத்தப்பட்ட ஒரு சமுதாயமாக ஆக்கி வைத்திருக்கிறார்களே, அந்த சமுதாயத்தின் மீது எந்த கொடுமையும் புரியலாம், எந்த கேள்விக்கும் கணக்குக்கும் வழக்குக்கும் தேவையில்லாத அளவிற்குங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டிருக்கூடிய ஒரு நிலைமை. அதே போன்றே ஃபிரௌன் தன்னுடைய சமுதாயத்தினிடத்தே பிரிவுகளையும் பிளவுகளையும் ஏற்படுத்தி ஒன்றுக்கு கீழாக ஒன்றாக பிரிவுகளை உண்டாக்கி, இறுதியாக மூசா நபியுடைய சமுதாயத்தை ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரிபுனர் ட்ரைப் செய்யப்பட்டிருக்காங்களோ அதை விட கீழாக அவர்களை ஆக்கி, எந்த அளவுக்குன்னு சொன்னா, இப்போ ஷெட்யூல்ட் காஸ்ட் செடிடேஷன் மேல வந்து அவர்களை அடிமையை நடத்தலாம, தவிர மற்றபடி கொடுமை செய்ய முடியாது. ஆனா ஃபிரௌன் வந்து அவர்களை கொடுமையும் புரிந்து அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளில் ஆண் குழந்தைகளை கொன்று பெண் குழந்தைகளை மட்டும் வாடவிட்டு வைத்தான். எந்த அளவுக்கு அந்த கொடுமை நிகழ்ந்திருக்கும் என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கலாம். எந்த யோசனைகள் செய்தாலும் சரி, அவ்வளவு கொடூரமாக எவ்வளவுதான் நீங்கள் உங்களுடைய கற்பனைகள் சென்றாலும் சரி, அவ்வளவையும் அவர்கள் மீது நீங்கள் கொள்ள முடியும், கையாள முடியும். அந்த அளவுக்கு ஃபிரௌன் தன்னுடைய சமுதாயத்தினரில் பிரிவுகளாக பிரித்து, இறுதி பிரிவினரை கடைசி பிரிவினரை எந்த நிலைக்கும் நீங்கள் உங்களுக்காக உபயோகப்படுத்திக்கலாம் என்ற அளவுக்கு கொடுமை புரிந்த ஒரு அரசாங்கத்தின் கீழ் அந்த அமைப்பில் பிறந்தவங்க மூசா நபி. அவர்களுடைய சமுதாயம் ஒட்டுமொத்தமையும். நாம் மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம். யார் மீது இறைவனுடைய கருணை அதிகமாக இருக்கிறது என்றால், யார் தாழ்த்தப்பட்டு கொடுமை புரியப்பட்டார்களோ அவர்களுக்கு கொடுமை புரிந்தார்களே அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த வகையில் இறைவன் அவர்களுக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் அவர்களை மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான். வேதத்தினுடைய பகுதி மன்னிப்பை கொண்டிருக்கிறது. முதலில் உங்களுக்காக மன்னிப்பை இறைவன் கையாளுகின்றான். பிறகு தன் மீது உங்களுக்கு கருணை பெறுவதை கடமையாக்கிக் கொண்டு, நீங்கள் எவ்வளவு குற்றம் செய்தாலும் சரி அதனை அவன் மன்னித்து, நீங்கள் கொடுமை புரியப்பட்டதன் காரணமாக கருணையையும் உங்கள் மீது புரிய தன் மீது கடமையாக்கிக் கொண்டான். அந்த இறை நமக்கு இப்பொழுது அறிவிக்கப்படுகின்றது. கொடுமையான சமுதாயம், கொடுங்கோல் புரியக்கூடிய ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள், ஒட்டுமொத்த மக்களையும் துச்சமாக மதிக்கக்கூடிய அளவுக்கு தங்களுடைய அதிகாரத்தை 65 ஆண்டுகளாக பெருக்கிக் கொண்டவர்கள், தங்களை எந்த சட்டமும் தீண்ட முடியாத அளவுக்கு தங்களுடைய பதவிகளையும் அதிகாரத்தையும் அதிகரித்துக் கொண்டவர்கள், இந்த நாட்டு மக்களை துச்சமாக மதித்தவர்கள், பிளவுகளாக பிளந்து பின்னர் அந்த பிளவினரை பலராக பலவேறாக பிரித்து அதிலும் இழிவான பிரிவுகளாகவும் ஆக்கி எந்த அளவுக்கு கொடுமை புரிந்திருக்கிறார்கள் என்பது தெரியும். இப்பொழுது ஒட்டுமொத்த சமுதாயமும் அந்த நிலைக்கு வந்துவிட்டது. ஷெட்யூல்ட் காஸ்ட், ஷெட்யூல்ட் ட்ரைப் இவங்களுக்கெல்லாம் அதிகாரத்தையும் கொடுத்து பாதுகாப்பையும் கொடுத்து, இப்போ ஒட்டுமொத்த, அதாவது அப்பர் காஸ்ட்லேருந்து கேஸ்ட்லேருந்து ரிலீஜியன்ஸ்லேருந்து அவ்வளவு பேரையும் தரமட்டமாக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய அதிகாரத்தை பெருக்கிக் கொண்டு மனிதர்களை, நாட்டு மக்களை குடுப்பூச்சிகளாக மதிக்கக்கூடிய அளவுக்கு இப்பொழுது நம்முடைய அரசாங்கம் இருக்கிறது. ஃபிரௌனுடைய அரசாங்கத்திற்கும் நம்முடைய அரசாங்கத்திற்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. நாம் மூசா நபியுடைய காலத்தில் எவ்விதமாக ஒரு துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் வழிகாட்டியாகவும் நபியாகவும் கொண்டு வந்தாலும், அதே போன்றே இன்று நம்முடைய சூழ்நிலையும் இருக்கிறது. நாம் மூசாவிற்கு வேதத்தை கொடுத்தோம். வேதம் என்பது அனைத்து மக்களுக்கும் பொதுவானது, அனைத்து மக்களுக்கும் அழகானது, அனைத்து மக்களுக்கும் நீதியை பற்றிய ஒரு உயர்வையும், அது நிலைத்திருக்கும், அது உங்களை பாதுகாக்கும், அது உண்மையானது என்பதையும் அறிவிக்கக்கூடிய ஒரு இறை வாக்கு வேதமாகும். அந்த வேத வாக்கு நிச்சயமாக மூசாவுக்கு கொடுக்கப்பட்டது. எதற்காக என்று கூறும்பொழுது, அந்த சமுதாயத்தினருக்கு வழிகாட்டியாக அமைப்பதற்காகவும், அந்த சமுதாயத்தினரை உலக மக்களுக்கு மேலாக ஆக்குவதற்காகவும், அவர்களை நேர்வழிப்படுத்தி அந்த நேர்வழியில் அவர்களை நிலைத்திருக்க செய்வதற்காகவும், இன்னும் மனித சமுதாயத்திற்கு யார் துன்புறுத்தப்படுகின்றார்களோ அவர்களுக்கு துன்பம் இழைத்தார்களே அவர்கள் மீது அதிகாரம் உண்டு. அதிகாரம் உண்டு அவர்களுக்கு. யார் கொடுமை புரிந்தார்களோ அவர்கள் மீது கொடுமை புரியப்பட்டவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க இருக்கின்றான் என்பதை அச்சுறுத்தும் படியாகவும் ஒரு நல்ல பிரதேசமாகவும் அந்த வேதம் விளங்குகிறது. இன்னும் வேதம் யாருக்கு இறக்கப்படுகிறது என்றால், தாங்கள் அநியாயம் செய்யப்படுகிறோம் என்பதை தெரிந்தும் பொறுமையை யார் மேற்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த வேதம் புகட்டப்படுகிறது. யார் கொடுமை புரிந்தார்களோ அவர்கள் மீது அதிகாரத்தை இறைவன் தர விரும்புகின்றான். அதற்காக அந்த வேதம் அவர்களுக்கு அளிக்கப்படுகின்றது. வேதத்தை நாம் பெற வேண்டும். கஷ்டங்களுக்கும் துன்பத்துக்கும் நாம் உள்ளாக்கப்படும் பொழுது வேதம் நமக்கு அருளப்படுகிறது. பொறுமையாக இருக்கும்போது அந்த பொறுமையை நாம் இப்பொழுது நிலை கொள்ள வேண்டும், மனதில் நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் வேதம் அருளப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். மன அமைதிக்கான அந்த பாக்கியதை கொண்டு நாம் படிப்படியாக உறுதிப்படுத்தப்பட்டுக் கொண்டு வருகின்றோம். சந்தேகம் வேண்டாம். வேதம் யாருக்கு அருளப்படும் என்பதை பற்றி சந்தேகம் வேண்டாம். பொறுமையாளர்களுக்கு வேதம் அருளப்படுகிறது, நம்பிக்கையாளர்களுக்கு வேதம் அருளப்படுகின்றது. பொறுமை எதன் மீது என்றால், நாம் கொடுமை புரியப்படும் பொழுது நம் இறைவன் நம்மோடு இருக்கின்றான், பொறுமையாக நாம் இருப்போமேயானால். நம் இறைவன் நம்மோடு இருக்கும் பொழுது வேறு எவருடைய அதிகாரமும் சரி, எவருடைய கொடுமையும் சரி, நம்மை அது தீண்டாது. பொறுமையை மேற்கொள்வோர் எண்ணம் கொள்ள வேண்டும், பொறுமையின் போது இறைவன் என்னோடு இருக்கின்றான். ஒவ்வொருவரும் அந்த எண்ணத்தை மேற்கொள்ள வேண்டும், உறுதியாக எண்ணம் கொள்ள வேண்டும். பொறுமையை மேற்கொள்ளும் பொழுது இறைவன் என்னோடு இருக்கின்றான். பொறுமையை நாம் விரும்பும் பொழுது இன்னொன்றையும் சேர்த்து நாம் எண்ணம் கொண்டு அதை விரும்ப வேண்டும். என் இறைவனே, நீ என்னோடு இருப்பாயாக. பொறுமையாளர்களுடன் இறைவன் இருக்கின்றான் என்றால் பொறுமையை இன்னொரு விதமாகவும் நாம் நினைவு கூற வேண்டும். இறைவனே, நீ என்னோடு இருப்பாயாக. அவன் என் உயிருக்கும் சமீபமாக இருப்பவன். எனவே என்னோடு இருப்பாயாக என்று கூறும் பொழுது அவனை நாம் அழைத்து பின்னர் அவன் நம்மோடு இருப்பதில்லை, அவன் நமக்கு நெருக்கமாக இருப்பதை உணர்த்த ஆரம்பிக்கின்றான் அத்தாட்சிகளின் மூலமாக. உங்களுடைய உயிருக்கும் சமீபமாக நான் இருக்கின்றேன், நீங்கள் வெளியேறிவிட்டீர்கள் என்னை விட்டும், எனவே நீங்கள் திரும்ப வாருங்கள் என்று இறைவன் அடைப்பையும் தான் இருப்பதையும் நெருங்கி இருப்பதையும் உயிருக்கு சமீபமாக இருப்பதையும் நமக்கு அறிவிக்கின்றான். என் இறைவனே, நீ என்னோடு இரு. எனக்கும் உனக்கும் இடையே எந்த விதமான உலகத்தினுடைய தேவைகளும் கிடையாது. அனைத்து தேவைகளும் முன்புறத்திலிருந்தே எனக்காக விளைகின்றன. எப்போ எனக்குன்னு ஒரு தேவையை நான் வச்சிருக்கேனோ அப்போ எனக்கும் இறைவனுக்கு இடையே ஒரு கேப் இருக்குது. நடுவில் என்னுடைய தேவைகளை நான் நடத்தி அதில் நான் சிந்தனை வசப்படும் பொழுது நான் இறைவனை விட்டும் விலகி என்னுடைய காரியங்களை எனக்கு நெருக்கமாக்கிக் கொண்டிருக்கின்றேன். கவலையின் ஆரம்பம், அவசரத்தின் ஆரம்பம். இது மட்டுமே தான். கவலை, அவசரம், இந்த இரண்டும் நமக்கு இருக்கும் பொழுது, கவலையும் அவசரமும் நமக்கு இருக்கும் பொழுது நாம் அறிய வேண்டும், இறைவனை நான் எனக்கு தூரமாக ஆக்கி என்னுடைய தேவைகளை நான் எனக்கு நெருக்கமாக்கிக் கொண்டிருக்கின்றேன். வேதம் நமக்கு அருளப்பட வேண்டும். மூசா நபிக்கு வேதம் அருளப்பட்டதற்கு காரணம் அவர்கள் பொறுமையை மேற்கொண்டமைக்காக. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் துன்பத்திற்கும் கொடுமைக்கும் உள்ளாக்கப்பட்டு அந்த சமுதாயத்தினர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்கள் பொறுமையாய் மேற்கொண்டுதான் ஆக வேண்டும் என்ற விதிக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் அவர்கள் தங்கள் மனம் விரும்பி பொறுமையை மேற்கொண்டார்கள். இறைவன் நமக்கு உதவி செய்வான் என்ற அந்த எண்ணத்தையும் கொண்டிருந்தார்கள். எனவே வேதம் அவர்களுக்கு அருளப்பட்டது. வேதத்தினுடைய சிந்தனையுடைய போக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த சிந்தனையுடைய ஆற்றல் அவர்கள் இறைவனை விட்டும் விலகி வெகு தூரம் சென்றிருந்த நிலையில் அந்த சிந்தனையின் ஆற்றல் அவர்களை தங்களுக்கு நெருக்கமாகவே தான் தொலைந்துவிட்ட தூரத்திலிருந்து தன்னை நோக்கி அவர்களுடைய மனம் வர ஆரம்பித்தது. பிறகு அங்கு நெருங்க நெருங்க இறைவன் யார் என்பதையும் அவர்களால் உணர முடிந்தது. இந்த நிலையின் போதுதான் வேதம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்க, அந்த வேதத்தை பெற்ற இந்த மக்கள், அதனுடைய சாயல்களை பெற்றிருந்த இந்த மக்களுக்கு வழிகாட்டும் தலைவராக நிச்சயமாக மூசா நபி அமைக்கப்பட்டார்கள். பொறுமையை மேற்கொள்ளும் பொழுதெல்லாம் இறைவனுடைய வாக்கு வேத வாக்காக சத்தியத்தை நம்முடைய மனதில் நிலைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உண்மையை நிலைநாட்டக்கூடிய அச்சாட்சிகளை நம் கவனத்திற்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. எண்ணம் நமக்கு நெருக்கமாகி எண்ணங்கள் தொலைந்து விடுகின்றன. ஒரு எண்ணத்திற்கு மாற்றமான எண்ணங்கள் இல்லை, ஒரே வழி நேர்வழி. அந்த நேர்வழியானது நமக்கு கற்பிக்கப்படுகின்றது படிப்படியாக. எண்ணம் கொள்ள வேண்டும், அந்த எண்ணத்தில் என்னுடைய வாழ்க்கையினுடைய முழுமையான தோற்றமும் நான் பார்க்க வேண்டும். அந்த தோற்றத்தில் என்னுடைய பார்வை அகப்பார்வை முழுமையாக அமைந்து அந்த வாழ்க்கை எனக்காக சீர்படுத்தப்பட்ட நிலையில் சித்தம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்னை விட்டு ஒரு காலம் அணுகிறது. உறுதியாக நாம் கொள்ள வேண்டிய ஒன்று, வேதம் எனக்கு வேண்டும் என்று விரும்பக்கூடிய அந்த மனப்பாங்கு. அந்த வேதம் உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு ஓதப்படுகிறது. எப்பொழுது அது ஓதப்படும் என்றால், நானும் என் இறைவனும் இணைந்திருக்கும் பொழுது மட்டுமேதான். எனக்கும் என் இறைவனுக்கும் இடையே என் உலக தேவைகளை கொண்டு வந்து நான் கவலைப்படும் பொழுது, எனினும் இறைவனை நினைவு கூர்ந்து பொறுமையை மீண்டும் மேற்கொள்ளக்கூடிய அந்த போராட்டத்தின் போது வழிகாட்டும் தலைவர்களை நாம் உங்களுக்காக ஏற்படுத்துகின்றோம். அவர்கள் இந்த விதமாக போராட்டத்தை மேற்கொண்டிருப்பவர்கள் இல்லை. இறைவனை உறுதியாக நம்பிக்கை கொண்டு அவனை நெருக்கமாக்கி அந்த துணையை கொண்டு அவர்கள் அமைதியை பெற்றவர்கள். அவர்களே உங்களுக்கு வேதத்தின் அம்சங்களை அச்சாட்சிகளோடு தானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் உங்களை உறுதிப்படுத்தும் விதமாக உங்களுக்கு அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். உங்களுடைய இறைவனுடன் நீங்கள் எவ்வளவு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது உங்களுடைய மனதுக்கு ஆறுதலையும் அளிக்கிறது. அந்த ஆறுதல் இறைவனை உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்பதற்கே பொருள். நான் பொறுமையாக இருக்கும் நேரமெல்லாம் வேதத்திற்காக காத்திருக்கின்றேன், இறை வாக்குக்காக காத்திருக்கின்றேன், பொறுமையை கொடு என்று நாம் கேட்பதற்கு பதிலாக, என் இறைவனே என்னோடு நீ இரு, ஏனென்றால் பொறுமையாளர்களுடன் நான் இருக்கின்றேன் என்பது உன்னுடைய வாக்காக இருக்கிறது. பொறுமையை வேண்டும் போதெல்லாம் நான் என் இறைவனை நெருக்கமாக்கிக் கொள்ள விரும்புகின்றேன், என் இறைவனை என்னோடு வைத்துக் கொள்ள விரும்புகின்றேன். இதற்கு நிகரான உதவியோ பாதுகாப்போ உலகத்தில் எங்கும் கிடையாது. அகிலங்களில் நான் தேட முடியாது. அப்படிப்பட்ட பாதுகாப்பின் பக்கம் நான் தெரிவித்தேன். இப்பொழுது நம்முடைய இறைவன் நமக்கு சமீபமாக ஆகிவிட்டான். கஷ்டங்களின் போது இப்படி துன்பப்படுத்துகின்றார்களே என்று அந்த ஒரு எண்ணம் வரும்பொழுது அடங்குங்கள். இவ்வளவு அநியாயம் செய்கின்றார்களே என்று உங்களுடைய கோபம் உச்சகட்டத்தை அடையும் பொழுது அவர்களை மன்னிப்பவர்களாக நீங்கள் இருங்கள். அவர்கள் மீது தாபமோ கோபமோ வேண்டாம். கோபதாபங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இறைவன் உங்களுடன் நெருக்கமாக இருக்கின்றான். வேதம் ஓதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதை நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உங்களுடைய உடல் இயற்கை அதற்கு அடிபணிந்து விட்டது. உங்களுடைய காரியங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன உங்களுக்கு சாதகமாகவே. நாம் பேசுவதை இறைவன் கேட்டுக் கொண்டிருக்கின்றான். அவனிடமிருந்து வரக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் நம்முடைய உள்ளத்தில் இது பதிய வேண்டும். என்னோடு நீ இரு, என் இறைவனே எனக்கு நீ நெருக்கமாக ஆகிவிடு, என்னை கைவிட்டு விடாதே. அதாவது என்னுடைய யோசனைகளில் நான் என் இருதயத்தை விட்டும் வெளியாகி புறப்பார்வைகளில் தொலைந்துவிட வேண்டாம். புறப்பார்வையில் நான் பார்க்கக்கூடிய பல விஷயங்களின் மீதும் என்னுடைய மனம் சிதறிப்போக வேண்டாம். என் இறைவனே என் மீது நீ கருணை கொள்வாயாக. இப்பொழுது இறைவனிடம் நேரடியாக பேச ஆரம்பிக்க வேண்டும். அகப்பார்வை எப்படியோ அதே போன்றே அகப்பேச்சும் இருக்க வேண்டும். எண்ணத்தோடு இறைவனிடம் பேசக்கூடிய பேச்சு. அவ்வளவு நெருக்கமாக உணர்ந்தால் அந்த பேச்சு நாம் அறிய முடியும். நான் என் இறைவனோடு பேசுகின்றேன். வாயை திறந்து பேசுவது இன்னும் கொஞ்சம் நாம் வெளியில் தான் இருக்கின்றோம். இறைவனுக்கும் நமக்கும் இடையே இடைவெளி விட்டு சில விஷயங்களை நமக்கு நெருக்கமாக ஆக்கிக்கொண்டிருக்கின்றோம். இறைவனுக்கும் நமக்கும் இடையே சில விஷயங்களை நமக்கு நெருக்கமாக கொண்டு ஒன்னு புலகாங்கிதம் அடைகின்றோம் அல்லது கவலைக்குள்ளாகின்றோம். இந்த இரண்டுமே என் இறைவனை விளக்கி எனக்கு நெருக்கமாக என்னுடைய தேவைகளில் நான் அதிகரிப்பதையும் குறைவுபட்டுவிட்டதையும் இறைவன் என்னை கண்ணியப்படுத்திவிட்டான் என்று கூறுவதும் அவ்வாறல்ல என்னை இறைவன் இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றான் என்று கூறுவதும் எனக்கு ஏன் இந்த நிலை என்று கூறுவதும் பெரும் அங்கலாய்ப்புகளுடன் நான் இருக்கின்றேன் என் இறைவனை நான் விளக்கும் பொழுது. அப்படியானால் இந்த போராட்டங்கள் இல்லாத பல சந்தர்ப்பங்கள் நமக்கு இருக்கின்றன, ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றன. இந்த போராட்டங்கள் இருக்கக்கூடிய நேரம் குறைவாகவும் பல சந்தர்ப்பங்களில் அமைதியாகவும் நான் இருக்கின்றேன் என்றால் நம்மை அறியாமலேயே இறைவன் நான் எதனை எனக்கு நெருக்கமான கவலையாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றேனோ அதனை விளக்கி அவன் எனக்கு நெருக்கமாக்கின்றான். எனவே நான் அந்த நேரத்தில் பொறுமையாக நான் இருக்கின்றேன். அந்த பொறுமையை நாம் கவனிக்க வேண்டும். என் இறைவன் எனக்கு அமைத்த பொறுமையா இது, அல்லது நான் இந்த பொறுமைக்கு உரியவன்தானா? அதனை நான் மேற்கொண்டு அதனால் என்னுடைய முயற்சியை கொண்டு அதன் பிறகு என் இறைவன் எனக்கு அமைத்திருக்கக்கூடிய இந்த பொறுமையை நான் கொண்டிருக்கின்றேனா என்று சிந்தித்து பார்ப்போமேயானால் நிச்சயமாக நான் அதனால் முயற்சிக்காத நிலையில்தான் இந்த பொறுமை கிடைத்திருக்கின்றது. என்னை அறியாமலேயே என்னுடைய துன்பங்கள் விளக்கப்பட்டு அவனுடைய நெருக்கம் அதிகமாகி வேதம் ஓதப்பட்டுக் கொண்டிருக்கின்றதா? நான் அதை கேட்கவில்லை. வேதம் ஓதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, நான் அதை கேட்கவில்லை. அதை பற்றி பராமகமாக இருக்கின்றேன். இதுதான் பல சந்தர்ப்பங்களில் நமக்கு ஒரு அழகான ஒரு பொறுமையோ ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கும் பொழுது போரடிக்குதுன்னு சொல்றது. காரணம் இவ்வளவு மகத்தான இறைவனுடைய பேராற்றலை கொண்டு என்னிடம் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் நீக்கப்பட்டு அவன் எனக்கு நெருக்கமாகி வேதம் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது மனம் வெறுமையாகவும் அதே சமயத்தில் ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற விரக்தியோடும் போர் அடிக்கிறது என்ற வாழ்க்கை என்ற எண்ணத்தோடும் நாம் இருக்கும் அந்த நேரத்தில் இப்பொழுது நினைவு கொள்ள வேண்டும், நான் என் இறைவன் வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கும் போது நான் கவனிப்பனாக இல்லை, என் இறைவனே எனக்கு நீ அறிவிப்பாயாக, என் கவனத்தை திருப்புவாயாக என்று நாம் போர் அடிக்கக்கூடிய நிலையில் கவலைகள் இல்லாத நிலையில் துன்பம் இல்லாத நிலையில் ஒரு தெளிவான நேரத்தோடு என்னுடைய மனம் அமைதிருந்திருக்கும் பொழுது நான் என் இறைவனுடைய பேச்சை கேட்டிருக்க வேண்டும். அவன் பேசிக் கொண்டிருக்கின்றான் என்பதை நான் உணர்ந்திருக்க வேண்டும். ஆனால் உணரவும் இல்லை. அதன் காரணமாக நான் பரமுகமாக ஆகிவிட்டேன். என் இறைவனே எனக்கு கவனத்தை கொடு. நிச்சயமாக இந்த சூழ்நிலையில் நான் என்னை மறந்திருக்கின்றேன். என்னை பற்றிய துன்பங்களை மறந்திருக்கின்றேன். நிச்சயமாக வேதத்தினுடைய அந்த வாக்கு எனக்காக பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய துன்பங்கள் நீக்கப்பட்டு அந்த துன்பம் காரணம் எந்த துன்பத்தை நான் எதிர்நோக்கியிருக்கின்றனோ அந்த துன்பங்களும் எனக்கு அப்பால் எங்கே எனக்காக உருவாகி கொண்டிருக்கின்றதோ அது கலைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நான் இப்பொழுது உணர வேண்டும். இது போர் அடிக்கும் பொழுது எனக்கு எந்த துன்பமும் இல்லை, எனக்கு எந்த கவலையும் இல்லை, இந்த நொடிப்பொழுதில் எனக்கு போர் அடிக்கிறது என்ற அந்த எண்ணத்தை நாம் அந்த ஒரு சத்தியத்தை நாம் உணர வேண்டும். யாருக்கெல்லாம் போர் அடிக்குதோ அந்த நேரத்தில் இதை உணர வேண்டும். என் இறைவன் எனக்கு நெருக்கமாக இருக்கின்றான், நான் அவனை நன்றியோடு செவி சாய்க்க வேண்டும், அவனுடைய வேதத்தை நான் கேட்க வேண்டும். அந்த வேதம் என்ன? சற்று முன்பு வரையில் உங்களுக்கு பல யோசனைகளில் உங்களுடைய மனம் துன்பத்திற்குள்ளாகி கவலைக்குள்ளாகி ஏதோ ஒரு மன சங்கடத்துடனும் பாரத்துடனும் இருந்தது. எப்பொழுதுமே சில மன சங்கடங்களும் மனதின் பாரங்களும் இருந்து கொண்டே இருக்கின்றன. அவை அனைத்துமே இப்பொழுது நீக்கப்பட்டுவிட்டன. அந்த மன சங்கடங்களும் மனபாரங்களும் இன்னும் நீங்கள் யோசனைகளுக்குள்ளாவீர்களானால் நீங்கள் பிரித்து பார்த்து இவ்வளவு கஷ்டங்கள் நமக்காக காத்திருக்கிறது, உங்களுக்கு உங்களுடைய இறைவனிடமிருந்து உதவி தேவை என்பதை அறிவிக்கும் விதமாக அங்கு அமைந்திருக்கின்றது அந்த துன்பங்களும் கஷ்டங்களும் நீங்கள் மனதளவில் மேற்கொள்ளும் பொழுது இறைவனுடைய உதவி தேவை என்பதை அந்த ஒரு பகுதி நமக்கு மறக்கடிக்கப்படுகின்றது. இறைவனுடைய உதவி தேவை என்ற அந்த ஒரு சொல் வேதம் நமக்காக ஓதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நாம் இறைவனை விட்டும் விலகி இறைவனை நம்மை விட்டும் விலக்கி நம்முடைய காரியங்களை நமக்கும் இறைவனுக்கும் இடையே நுழைக்கும் பொழுது இறைவனுடைய வார்த்தையும் அங்கு இருக்கின்றது. பொறுமையை மேற்கொள்ளுங்கள், உங்களுக்கு இறைவனுடைய உதவி வேண்டும். ஆனால் நாம் அதை கேட்காத நிலையில் மனிதர்களுடைய உதவி வேண்டும் என்று என்னுடைய பிரச்சனைகளுக்கிடையே இருக்கக்கூடிய யார் காரணகர்த்தாக்களாக இருக்கின்றார்களோ அவர்களை பற்றிய எண்ணம் தான் இவர்களிடமிருந்து நான் பாதுகாப்பு பெற வேண்டும். ஆனால் இவர்கள் சக்தி படைத்தவர்களாக இருக்கின்றார்கள், எனவே அவர்களுக்கு நாம் அடிபணிந்து போய்விட்டால் நம்முடைய கஷ்டங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். இங்குதான் நமக்கு வழி தவறுகின்றது, இணை வைப்பை ஆரம்பிக்கின்றோம். அங்கு இறைவனுடைய சொல்லும் இருந்து கொண்டே இருக்கின்றது, இறைவனுடைய உதவி தேவை என்று. இது எப்பொழுது நாம் கேட்கின்றோம் என்றால், நாம் நம்முடைய வழிகளில் இழிவை சம்பாதிக்கும் பொழுது, இந்த நிலைமை ஆகிவிட்டது, இவர்களிடம் கால்களில் விட வேண்டியதாக ஆகிவிட்டது, இனியும் இப்பொழுது நம்மை விட்டிருக்கின்றார்கள், இனி எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுப்பார்களோ தெரியவில்லையே என்று என் மனம் அங்கு எண்ணும் பொழுது, என் இறைவனே என்று நான் அவனை அழைக்கின்றேன். இப்பொழுது அவனை அடைக்க வேண்டாம், அவன் ஏற்கனவே நெருக்கமாகத்தான் இருக்கின்றான். என்னை மன்னித்துவிடு என்று எடுத்து எடுப்பிலேயே கூறுங்கள், என் இறைவனே எனக்கு நீ நெருக்கமாகிவிடு. இறைவன் நெருங்க ஆரம்பிக்க என்னுடைய யோசனைகளும் என்னை விட்டும் விலகி அதற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய மனிதர்கள் துன்பச்சூழலை உருவாக்கினார்களே, அந்த மனிதர்கள் என்னுடைய நினைவை விட்டும் விலக்கப்படுகின்றார்கள். எனக்கு எதிரான சூழ்ச்சிகள் அவர்களுக்கு இனி இல்லாமலாகி அந்த சூழ்ச்சியினுடைய தீவிரம் குறைந்து அது அவர்களை விட்டு நீங்குகிறது. என் இறைவன் எனக்கு நெருக்கமாகும் பொழுது இது நிகழ்கின்றது. எனவேதான் அந்த நேரத்தில் அந்த கவலை நீங்கி மனம் அமைதி அடைகின்றது. அந்த அமைதியின் பாகத்தில் வேதத்தை இறைவன் ஓதுகின்றான், தன்னை பற்றிய செய்திகளை இறைவன் அறிவிக்கின்றான். இன்னும் தன்னை நமக்கு நெருக்கமாகவும் ஆக்கிக் கொண்டு மேலும் பல விஷயங்களை அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். நாமோ அந்த எண்ணமே இல்லாமல் இறைவனுடைய வார்த்தைகளை செவியேற்காமல் பராமுகமாகி என்னுடைய கற்பனைகளில் நான் ஆகின்றேன், அதாவது நாளைக்கு இப்படி வாழ வேண்டும் அப்படி வாழ வேண்டும் இந்த சுகங்களோடும் இந்த போகங்களோடும் வாழ வேண்டும் என்று அந்த கற்பனைகளில் ஆகின்றேன். யோசனைகளில் நான் ஆழ்ந்த துக்கத்தில் இருந்த போது இறைவன் என்னை பாதுகாத்து கரையேற்றும் பொழுது நான் என்னுடைய கற்பனைகளில் அநியாயமாகவும் அக்கிரமமாகவும் எது இறைவனுக்கு பொருத்தமில்லையோ அந்த விதமான உல்லாசங்களிலும் வாழ்க்கையிலும் ஈடுபட விரும்பி அந்த கற்பனைகளில் நான் ஆகின்றேன். இப்பொழுது இறைவன் விலகி அங்கு ஷைத்தான் வருகின்றான். இனி ஷைத்தான் வேதம் ஓதிக்கொண்டிருக்கின்றது. சிந்தனைகளில் இருப்பதை தவிர்த்து கற்பனைகளில் நான் ஆகின்றேன். யோசனைகளில் இருந்தும் இறைவன் என்னை பாதுகாத்ததன் காரணமாக நன்றி கேட்டவனாக. ஒவ்வொருவருக்கும் வேதம் ஓதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சிலர் அதனை கவனித்து வருகின்றார்கள், பலர் தங்களுடைய கற்பனைகளில் ஆகிவிடுகின்றார்கள். இவ்வளவுதான். துன்பம் ஏற்படும் போது இறைவனுடைய உதவி வரும்பொழுது அதை பற்றி பராமுகமாக ஆகின்றார்கள். யார் இறைவனுடைய உதவி வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்கள் அந்த இறை செய்தியையும் இறைவனுடைய நெருக்கத்தையும் உணரும் விதமாக இறைவன் தன்னை பற்றி அவர்களுக்கு அறிவிக்கின்றான். பிறகு தன்னிடமிருந்து வாக்குகளாக வேதத்தையும் கொடுக்கின்றான். நபிமார்களை நாம் தேர்ந்தெடுத்ததை பற்றி அவர்களுக்கு வேதத்தை நாம் அளித்ததை பற்றி நீங்கள் சந்தேகத்திற்குள்ளாகிட வேண்டாம். நிச்சயமாக நாம் தேர்ந்தெடுத்த மக்களுக்கு அவர்களுக்கு நாம் வேதத்தை விளக்கிக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் உங்களுக்கு தான் வாழும் சமுதாயத்தினருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வர்களாகவும் நற்செய்திகளை கூறுபவர்களாகவும் தீமையை விட்டு விளக்குபவர்களாகவும் நன்மையை ஏற்பவர்களாகவும் ஆக்கியிருக்கின்றோம். வழிகாட்டும் தலைவர்களை நாம் ஆக்கியிருக்கின்றோம். இவர்கள் மலக்குகளிலிருந்தும் உங்களுக்காக ஆகமாக்கப்பட்டிருக்கின்றார்கள், மனிதர்களிடம் தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்களுக்காக ஆகமாக்கப்பட்டிருக்கின்றார்கள். நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளில் மேலோங்க வேண்டும். யோசனைகளிலிருந்து இறைவன் உங்களை அமைதிப்படுத்தும் பொழுது உலகத்தின் காரியங்களில் நீங்கள் பயத்தையும் கவலையையும் கொண்டு பெரும் யோசனைகளுக்குள்ளாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அமைதியை கொண்டு வருகின்றான் இறைவன். அந்த அமைதி இறைவன் உங்களுக்கு நீங்கள் விரும்பாத நிலையிலும் எதிர்பார்க்காத ஒரு நன்மையை அந்த உள்ளத்திற்கு அளித்து, பின்னர் தன்னை பற்றி அவன் நினைவு கூறுங்கள் என்ற வேத வாக்கையும் உங்களுக்காக கொடுக்கின்றான். நாம் அதனை நினைவு கூறுவதை விட்டும் விலகி நம்முடைய கற்பனைகளில் உல்லாசங்களில் ஆக வேண்டி மனிதர்களிடம் சென்று பொழுதுபோக்குக்காக அவர்களை அழைக்கின்றோம், அவர்களிடம் சேர்ந்து கொள்கின்றோம். நம்முடைய துன்பங்கள் நமக்கு விலகிவிட்டதாக எண்ணிக்கொண்டு இறைவன் நீக்கிருக்கூடிய துன்பம், மனதிலிருந்து நீக்கக்கூடிய துன்பம் நிச்சயமாக நீக்கப்பட்டதுதான். எதனை நீங்கள் பயந்தீர்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு எதிராக விளையக்கூடியதுதான். அதை நீக்கியது கொண்டு அந்த விளைச்சலை அடித்து விட்டான். இனி நீங்கள் அவனுக்கு நன்றியோடு இருப்பதும் அவனை பற்றி பராமுகமாக ஆகாமல் இருப்பதும் உங்களுடைய நன்மைக்காகவே. ஆனால் யார் அதை அலட்சியப்படுத்தி புறக்கணித்து தங்களுடைய உல்லாசங்களின் மீது கற்பனைகளில் ஆகின்றார்களோ வரம்பு மீறியவர்கள், அவர்கள் மீண்டும் தங்களுடைய துன்பமான மனதின் சூழ்நிலைகளுக்குள் தள்ளப்படுவார்கள். அல்லது அந்த துன்பமான சூழ்நிலைகள் மனதிற்குள் வராமலேயே ஏற்கனவே அவர்கள் எதனை மறந்துவிட்டார்களோ அந்த துன்பம் அவர்களுக்கு வந்து நிகழும். நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அதாவது எந்த சூழ்நிலையை நான் என் மனதில் கொண்டு மனிதர்கள் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு சுமையையும் ஒரு கஷ்டத்தையும் நான் அனுபவிக்கக்கூடிய நேரத்தை பயப்படுகின்றேனோ அதுவரையில் என் இறைவன் என்னை அந்த துன்பத்திலிருந்து விடுவித்து அமைதியை கொடுக்க, என் மனதுக்கு அமைதியை கொடுக்க தெளிவான அறிவிப்பு, அது எதை பற்றி பயந்து கொண்டிருந்தீர்களோ அது உங்களுக்காக நிகழப்போவதாக இல்லை, அது கலைக்கப்பட்டுவிட்டது. இந்த வேதத்தை நாம் இப்பொழுது மனதில் நிலைநிறுத்த வேண்டும். எதை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றேனோ அது நிச்சயமாக உங்கள் மீது நிகழக்கூடியதுதான். அதனை இறைவன் உங்களுக்காக நீக்கும் பொழுது அந்த கவலைக்குரிய சூழ்நிலை, யார் உங்களை துன்பத்திற்குள்ளாக நினைக்கின்றார்களோ அவர்களுடைய மனதை விட்டும் அது நீக்கப்பட்டுவிட்டது. இந்த இரண்டும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இறைவனுக்கு நன்றியோடவும் பயபக்தியோடும் மீண்டும் அந்த எண்ணங்கள் உங்களுக்கு வருமானால் உங்களுக்கு எதிராக நிகழ்ந்து கொண்டிருக்கூடிய ஒரு சூழ்நிலையைத்தான் இறைவன் அறிவிக்கின்றான், என் பக்கம் திரும்புகள் என்பதற்காக. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இறைவன் தன் புறத்தில் இருந்துள்ள கருணையை கொண்டும் உங்களுக்கு அந்த துன்பத்தை, துன்பமான மனதின் சூழ்நிலையை நீக்குகின்றான். அதே நேரத்தில் யார் மூலமாக இந்த துன்பம் நிகழ இருக்கின்றதோ அவர்களுடைய மனதிலிருந்தும் உங்களுக்கு உங்களை நோக்கி இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களிலிருந்தும் அவர்களை விளக்குகின்றான். எனவே உங்களுக்கு விரோதிகள் இல்லை. மனதில் இருக்கக்கூடிய விரோதத்தை நீக்க உங்களுக்கு விரோதிகள் இல்லை. மனதில் இன்னார் மூலமாக இந்த துன்பம் எனக்கு வரும் என்று அந்த எண்ணத்தை கொண்டு அவர்களை நீங்கள் இப்பொழுது இப்படிப்பட்ட அநியாயக்காரர்களாக இருக்கின்றார்களே என்று எண்ணுவதிலிருந்தும் விலக்கி, இந்த மனதில் இருக்க கஷ்டத்தையும் விளக்க உங்களுக்கு விரோதிகள் இல்லை. எப்பொழுது ஒருவரை பற்றிய எண்ணத்தை நாம் கொண்டிருக்கின்றோமோ அது கெட்ட எண்ணமாக, அப்பொழுது அந்த விரோதம் அங்கு ஆரம்பமாகிவிட்டது. பொறுமையை கொண்டு இறைவனை நீங்கள் நெருக்கமாக்கிக் கொள்வதைக் கொண்டு நன்மையை நீங்கள் உங்களுக்காக விளைச்சல்களாக நீங்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு கடுமையான விரோதியும் உற்ற நண்பனை போன்றாகிவிடுவான். வேதத்தின் மீது சத்தியமாக உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் இறைவனுடைய வாக்குகளைக் கொண்டு நிரப்பமாக்குங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றான். உங்களுடைய இறைவனை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுவதன் காரணமாக வேதத்தை நீங்கள் கிரகிக்க முடியும். இந்த நிமிடத்துல நமக்கு உலகம் முழுமையிலேயும் விரோதிகள் இல்லை. எனக்கு எதிரான, இறைவனுக்கு விரோதமான எதிரான துரோகிகளும் இல்லை. நம்மை பொறுத்தவரையில் நமக்கு அவ்வளவு பேருமே இறைவனுக்கு அடங்கி பணிந்தவர்களாக, நமக்கு நன்மையை நாடுபவர்களாக நாம் அவர்களிடம் இருக்கும் பொழுது நமக்கு நீதியையும் நேர்மையையும் நிலைநிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக நமக்காக அவர்கள் உழைப்பார்கள். அது முதல் மந்திரியாக இருந்தாலும் சரி, பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி, ஒரு பியூனாக இருந்தாலும் சரி, நம்முடைய நன்மையை நாம் அவர்களுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவர்களை கருத்தில் கொண்டு அந்த நேரத்தில் இறைவனுக்கு பணிந்து நேர்மையையும் நீதியையும் நமக்காக நிலையாற்றுவார்கள். அதனால் முயற்சிப்பார்கள். இந்த நேரத்தில், அமைதியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய இறைவன் நமக்கு அறிவிப்பது, இந்த செய்தியை நாம் உணர வேண்டும். ஒரு நேரத்தில் அமைதியாக இருக்கும் பொழுது அது சாதாரண விஷயம் இல்லை. அகிலங்களில் ஏற்படக்கூடிய பிரளயங்களை எல்லாம் அடக்கி உங்களுக்கு இந்த அமைதி கொடுக்கப்படுகின்றது என்றால், சைத்தான்கள் ஒட்டுமொத்தமாக ஜின்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் அவர்களை விளக்கி மலக்குகள் சூழப்பட்டவர்களாகவும் அகிலங்கள் உங்களை பாதுகாப்பதாகவும் நெருங்கியிருப்பதாகவும் இறைவன் அமைக்கின்றான். மாபெரும் சூழ்நிலை, மகத்தானதொரு தருணம். இந்த அமைதியாக இப்பொழுது நாம் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இறைவனுடைய பேச்சை அதிகமாக கேட்க வேண்டும். பொறுமையை நாம் கைகொள்வோமாக. மலக்குகளிலிருந்தும் தூதர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நமக்கு நெருக்கமாக்கப்படுவார்கள். சைத்தான்கள் விளக்கப்படுவார்கள், ஜின்கள் விளக்கப்படுவார்கள், மனிதர்கள் இருக்கக்கூடிய நிராகரிப்பவர்கள் விளக்கப்படுவார்கள், மனிதர்கள் இருக்கக்கூடிய இணை வைப்பவர்கள் விளக்கப்படுவார்கள். இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாது. இந்த மனதுக்கு உங்களுடைய அறிவை இணை வைக்காதீர்கள். உங்களுடைய அகப்பார்வைக்கு புறப்பார்வையை இணை வைக்காதீர்கள். புறப்பார்வை அறியக்கூடியது, அகப்பார்வை உங்களை மறந்தோங்க செய்யக்கூடியது. என்றென்றும் அதனுடைய பிரகாசம் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம். மனிதர்களால் எந்த நேரமும் கிராஞ்சி செல்லப்பட்டு கொல்லப்படுவதும், மார்கை மார்கால் வாங்கப்படுவதும், சிறைப்பிடிக்கப்படுவதும், அடிமைகளை விட கேவலமாக நடத்துவதும் அந்த சமுதாயத்தினுடைய பொழுதுபோக்காகவும், அவங்களுடைய அதிகாரத்திற்கும் ஆணவத்திற்கும் ஊட்டம் கொடுக்கக்கூடியதாகவும், இன்னும் தங்களுடைய பாதைகளில் மோசமான சூழ்நிலைகளை மனிதர்களுக்கு ஏற்படுத்தி அதன் காரணமாக உல்லாசத்தையும் கொண்டாட்டத்தையும் மேற்கொள்வதுமாக இருந்த அந்த மனப்பான்மை அவ்வளவும் பயங்கரமான தீவிரவாதிகள், திராவிடைய சமூகத்தினர், அவனுடைய தலைவர்களும் பிரமுகர்களும் இந்த வித துன்பத்தில் அவர்களுக்கு இறைவன் அமைதியும் கொடுத்தான். தான் நெருக்கமாகவும் ஆகினான். அவர்கள் மீது அளவில்லாத அன்பும் நிகரில்லாத கருணையும் கொண்டான். வேதத்திலிருந்து பகுதிகளை அறிவிக்கின்றான். அதிலிருந்து கிரகிக்கூடியவராக இருந்தார் மூசா நபி அவர்கள். பொறுமையை மேற்கொண்டதன் காரணமாகவும், மனிதர்களை தங்களுக்கு விரோதிகளாக நினைக்காததன் காரணமாகவும், இறைவன் எனக்கு நண்பனாக இருக்கும் பொழுது, உறுதியான தோழனாக இருக்கும் பொழுது, பாதுகாப்பாளனாக இருக்கும் பொழுது, மனிதர்களை பற்றி எனக்கு என்ன என்ற அந்த ஒரு எண்ணம் இருந்ததன் காரணமாகவும், மனிதர்களை விட்டும் விலகி இறைவனுடைய எண்ணத்தில் ஒன்று இருந்த விடையில் இறைவனுடைய அந்த வேதம் அவர்களுடைய மனதில் பதிந்தது. நான் ஒருவன் உங்களுக்கு போதுமானவன். உங்களுடைய மனதை நான் படைத்தேன். அந்த மனம் உங்களுக்கு வர இருக்கக்கூடிய நாட்களை பற்றிய ஒரு அழகான எச்சரிக்கையாக இருக்கிறது. உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்களை பற்றிய ஒரு அழகிய சமாதானமாக இருக்கின்றது. உங்களுடைய எண்ணத்தை சமாதானத்தின் பக்கம் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவனோடு நீங்கள் இணைந்திருங்கள். வேதம் உங்களுக்கு அல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் இதில் யார் அதிகமாக இறைவனை நினைவு கொள்கின்றார்களோ, நெருக்கமாக்கிக் கொள்கின்றார்களோ, அவர்கள் அந்த வேதத்தை மற்ற மனிதர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் வாழ்ந்து, எடுத்துக்காட்டுகளை அவர்களுக்கு அறிவித்து இறைவனுடைய பாதையில் நிலைப்படுத்தப்படுவர்களாக, நிலைப்படுத்த அவர்கள் ஆற்றல் உள்ளவர்களாகவும் அவர்களை அமைத்து தலைவர்களாகவும் ஆக்கினோம். வழிநடத்தக்கூடியவர்களாக மக்கள் இருந்தார்கள். இவ்விதமாக நாம் நபிமார்களையும் தூதர்களையும் படிகாட்டும் இமாம்களையும் நாம் ஆக்கினோம். உங்களுடைய இறைவன் மீது ஆணையாக என்றென்றும் இழைத்திருக்கக்கூடிய இறை உணர்வோடு அவனுடைய நெருக்கத்தில் நீங்கள் ஆக வேண்டும் என்று அந்த விருப்பத்தோடு உங்களுடைய உள்ளங்களை மனதின் பாரங்களை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மனிதர்கள் சுமைகளை ஏற்படுத்துகின்றார்கள் என்ற அந்த குற்றச்சாட்டுகளை விட்டும் என் புறம் திரும்புங்கள். நான் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றேன். நண்பனை விட்டுவிட்டு விரோதிகளையும் துரோகிகளையும் யார் அந்த நண்பனுக்கு விரோதியாக இருக்கின்றார்களோ அவர்களை பற்றி அதிகமாக எண்ணம் கொண்டிருக்கின்றீர்கள். இறைவனிடம் நெருங்க முடியுமா? இந்த துரோகிகளும் விரோதிகளும் முடியாது. அவ்வாறு இருக்கும்போது இறைவனை உங்களுக்கு நெருக்கமாக்கிக் கொண்டால் என்ன? அதை விட்டு ஏன் துரோகிகளையும் விரோதிகளையும் அதிகமாக எண்ணுகின்றீர்கள்? இறைவனை நீங்கள் நெருக்கமாக்கிக் கொள்ளுங்கள். சகலவற்றின் மீதும் இறைவனுடைய எண்ணங்களை நீங்கள் அதிகமாக்கிக் கொள்வதன் காரணமாக நெருக்கத்தை நீங்கள் உறுதியாக விரும்புங்கள். இப்பொழுது இதுவரையில் தெளிவில்லாமல் இருந்தோம். இப்பொழுது அந்த அமைதியானது அகிலங்களின் ஒன்றுபட்ட ஒரு செயற்கையை கொண்டு உங்களுக்கு அடிபணியை செய்து உங்களுடைய தீமைகளை எல்லாம் நீக்கி மலக்குகளை உங்களுக்கு நெருக்கமாக்கி உங்களுடைய எண்ணங்களை தூய்மையாக்கி உங்களுடைய இறைவன் அந்த தூய்மையில் உங்களுக்கு நெருக்கமாக இன்னும் நெருக்கமாக ஆகிக் கொண்டிருக்கின்றான். அமைதியான சூழ்நிலையில் மறந்துவிடாதீர்கள். வேதம் மோதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கவனியுங்கள். பொறுமையாக இருந்ததன் காரணமாக கவனிக்க முடியும். இறைவனை நெருக்கமாக கொள்ள முடியும். என் இறைவனை எனக்கு நீ நெருக்கமாக இரு என்பதை நான் இறைவனுக்கு அறிவிக்கின்றேன், இறைவனிடம் கேட்கின்றேன். பொறுமையை கொடு என்று கேட்பதை விட இனி நான் என் இறைவனை என்னோடு இரு. ஏனென்றால் அவனுடைய வாக்கு பொறுமையாளர்களுடன் இறைவன் இருக்கின்றான். என்னை நம்பிக்கை கொண்ட சமுதாயத்தினுடன் நல்ல சமுதாயத்தினுடன் இணைத்து வைப்பாயாக. பொறுமையுடைய நேரத்தை அதிகரியுங்கள். இறைவனை நாம் நெருக்கமாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம் அல்லது இறைவன் என்னை நெருங்கி இருக்கின்றான். எனக்கும் இறைவனுக்கும் இடையே என்னுடைய உலக காரியங்கள் வரக்கூடாது. எனக்கும் இறைவனுக்கும் இடையே என்னுடைய உலக காரியங்கள் எனக்காக இறைவன் ஏற்படுத்திக் கொண்டிருக்க நான் அதனை இறைவனை விளக்கி என்னுடைய மனதுக்கு நெருக்கமாக்கிக் கொண்டு இறைவனை தூரமாக்கி இதற்கிடையே என்னுடைய எண்ணங்களை எனக்கும் என்னுடைய இறைவனுக்கும் இடையே என்னுடைய காரியங்களை கொண்டு வருகின்றேன். நான் அதனை எனக்கு சாதகமாக என்னுடைய நிலைமையை சீராக்கி நான் வாழ்ந்து கொள்வேன் என்று இங்கு நாம் முதலாவதாக நம்மை இணை வைக்கின்றோம். இறைவன் வேண்டாம் என்று அவ்வளவுதான். இணை வைப்பு என்பது இறைவனை நிராகரிப்பதும் தன்னை நம்புவதும் அவ்வளவுதான். பிறகு தன்னை நம்புவது என்பதற்கு வழி இல்லாமல் தங்களுடைய கஷ்டங்கள் தங்களுக்கு அறிவிக்க வேண்டும், துன்பங்கள் தங்களுக்கு அறிவிக்க வேண்டும், நான் எண்ணிக்கொண்டிருக்கூடிய கவலைகள் எனக்கு அறிவிக்க வேண்டும், என் மீது எனக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை, நான் இதை தடுத்துக் கொள்வோனும் இல்லை என்பதை நான் அறிய வேண்டும். இப்பொழுதாவது இறைவனை நினைவு கூற வேண்டும். யார் அதிகமாக இறைவனை நினைவு கூறுகின்றார்களோ அதைக் கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி பெறும். இறைவனை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள். என்னோடு இருப்பதை நான் எப்படி உணர வேண்டும் என்றால் சமாதானமாகவும் சாந்தத்துடனும் பொறுமையுடனும் நான் என்னுடைய மனத்தாங்கள் மனசுமைகள் நீக்கப்பட்ட நிலையில் அமைதியை நான் கொண்டிருக்கும் அந்த சொற்ப தருணங்கள் எல்லாம் இறைவனை அதிகமாக நினைவு கூறுங்கள். இது குறிப்பிட்ட தருணத்தில் இறைவனை நினைவு கூறுவதாகும். நன்றியுடன். உங்களுடைய இறுதி நாள் அதனையும் நீங்கள் எண்ணுங்கள். இப்பொழுது எதை பற்றிய கவலை இருந்ததோ அந்த பொறுமை இந்த சமாதானத்திற்கு முன்பாக மனதின் அமைதிக்கு முன்பாக எதை பற்றிய கவலை இருந்ததோ அது நீக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது அமைதி இருந்திருக்கின்றது. அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யார் மேலும் எந்த குறையும் இல்லை நமக்கு. இணைக்கி நான் இணை வைப்பனாக இருந்தால் குறையை கொண்டிருக்கின்றேன். என் இறைவன் என்னுடைய குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்வோன் என்பதன் மீது நான் அதிகமாக இறைவனை நாட்டம் கொண்டிருக்கிறோம் என்றால் என்னுடைய குறைகள் எல்லாம் நீங்கிவிட்டன. என்னுடைய கேடுகள் எனக்கு இல்லை. என்னுடைய கேடெல்லாம் குறை கூறுவதும் புறம் பேசுவதும் தான். அந்த சமாதானத்தினுடைய மனதின் அமைதியை கொண்டிருக்கிற நிலையில் என்னுடைய இறைவனை நான் அதிகமாக நினைவு கொள்ள வேண்டும். அந்த சமாதானத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அமைதியான ஒரு சூழ்நிலையில் எனக்கு அமைக்கப்பட்டிருக்கும் பொழுது நான் விரும்பினால் இப்பொழுது என்னுடைய கவலைகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய பல யோசனைகளை நான் கொள்ள முடியும். அவ்வளவு யோசனைகளையும் இப்பொழுது கொண்டு வாருங்கள். அவரும் தகர்க்கப்பட்ட நிலையில் தான் இப்பொழுது இருக்கின்ற அறிந்து கொள்ளுங்கள். இனி உங்களுக்கு கவலையும் பயமும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் துக்கம் தீண்டாது. இதனை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். போர் அடிக்குதுன்னு சொல்றமே அந்த நேரத்துல என்னுடைய கவலைக்குரிய விஷயங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வாருங்கள். என்னென்ன இருக்கிறதோ அவ்வளவையும் மனதில் கொண்டு வாருங்கள். இவ்வளவையும் இறைவன் நீக்கித்தான் அந்த போர் அடிக்குதுன்னு சொன்னீங்கள நன்றி இல்லாம அந்த சூழ்நிலை ஏற்படுத்திருக்கின்றான், உங்களுக்கு அறிவித்து விட்டான், எந்த கஷ்டமும் கிடையாது என்று. ஆனால் அந்த துன்பத்தை அந்த மனதின் அமைதியிலிருந்து விடுபடும் பொழுது பலவித யோசனைகளில் நாம் ஆகின்றோம். திரும்பவும் துன்பச் சூழல்களை நாம் யோசிக்க ஆரம்பிக்கின்றோம். நெருக்கமாக இருந்த இறைவனை விளக்கிவிட்டு தன்னுடைய காரியமாக தான் நிறைவேற்றுக்கொள்ள காரியமாக நமக்கும் இறைவனுக்கும் இடையே நம்முடைய காரியங்களை கொண்டு வந்து அதனை யோசனைகளுக்காக ஆக்குகின்றோம். இது நம்முடைய கேடாக இருக்கின்றது. இப்பொழுது பொறுமையை மேற்கொள்ளுங்கள். 32:23 நிச்சயமாக நாம் மோசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம். ஒவ்வொருவருக்கும் வேதத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். சிலர் அதனை கிரகிக்கின்றார்கள், இறைவனுடைய எண்ணத்தின் மீது நினைத்திருப்பவர்கள் கிரகிக்கின்றார்கள். எனவே யார் அதை பற்றிருக்கின்றார்களோ அதை பற்றி சந்தேகப்பட வேண்டாம். உங்களுடைய நன்மைக்கு உங்களுடைய நம்பிக்கைக்கும் மேலாக இன்னும் நம் தன்னுடைய அதீதமான சிந்தனைகளில் மனிதர்கள் நம்பக்கூட முடியாத அந்த நம்பிக்கையையும் அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை இருக்கிறது இறைவனை பற்றி, ஆனால் அதில் அதீதமான நம்பிக்கை, உண்மையான நம்பிக்கை, முழுமையான நம்பிக்கை யாருக்கு இருக்கிறது என்றால், யார் அதிகமாக அந்த நன்றி உணர்வுடன் சமாதானத்துடன் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களது இறைவனுடைய வாக்குகளை அதிகமாக கேட்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக வேதத்தினுடைய தன்மைகளையும் அதனுடைய ஆற்றலையும் பெற்றிருக்கின்றார்கள். இதை பற்றி நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். நாம் அதனை அவருடைய மக்கள் இஸ்ரேல் சந்ததிக்கு வழிகாட்டியாக மாற்றினோம். இந்த இஸ்ரேல் மக்கள் தான் இன்னைக்கு உலகம் பூராவும் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த பொறுமையின் காரணமாக தாழ்த்தப்பட்ட சமுதாயமாக இருந்த இஸ்ரேல் மக்கள் இன்னைக்கு அவர்களுடைய பொறுமையின் காரணமாக இறைவன் கொடுத்த அந்த மாபெரும் ஆற்றலை, ஞானங்களை பொருளுக்கு உரியதாக ஆக்கிக் கொண்டார்கள். அவர்கள்தான் அதிகமான கண்டுபிடிப்பாளர்களாக இன்று இருக்கின்றார்கள். பொருள் அடிப்படையில் பெருமையும் கொண்டு, ஆயுதங்களின் அடிப்படையில் மிகையான கண்டுபிடிப்புகளை கொண்டு அழிக்கக்கூடிய பாதையில் அக்கிரமமாகவும் அகம்பாவமாகவும் செயல்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் யார் தாழ்த்தப்பட்ட மக்களாக இருந்ததன் காரணமாக இறைவன் தன்னுடைய அனுமதியை கொண்டு அவர்கள் மீது கருணை புரிந்து அவர்களுக்கு ஞானங்களையும் கொடுத்து தனக்கு நன்றி கொண்டிருக்குமாறு வழிகாட்டினானோ அவர்கள் மாபெரும் அத்தாட்சியை கண்டார்கள். கடல்களை பிளந்து மலை போன்ற அலைகளுக்கிடையே உலர்ந்த பாதையை அமைத்து அப்பேற்பட்ட மகத்தான மாபெரும் அத்தாட்சியை கண்ட இவர்கள் நம்பிக்கை கொள்வதற்கு எந்த விதமான இடையூறும் தடையும் இல்லாத அளவுக்கு தங்களுடைய மனதில் விரும்பியதெல்லாம் நம்பிக்கை பெறக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய எண்ணங்கள் அமைக்கப்பட்டன. அந்த நம்பிக்கைக்கு அவர்கள் அருளாக அவர்கள் நிறைய காரியங்களை இந்த உலகத்திற்கு செய்திருக்க வேண்டும், எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வளவையும் பொருளாக மாற்றிக்கொண்டு தங்களுடைய கண்டுபிடிப்புகள் என்று அவர்கள் ஆக்கிக் கொண்டு இன்று அழிக்கக்கூடிய அழிவின் பாதையின் மீது அவர்கள் நிலைத்து விட்டார்கள். இறைவன் கொடுத்த பாக்கியத்திற்கு மகா நன்றி கட்ட மக்கள் இவர்கள் தான். இவர்களை போன்ற ஒரு துட்சகனங்கள் கொண்டவர்கள் உலகத்தில் கிடையாது என்ற அளவுக்கு யூதர்களை நீங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று இறைவன் கூறுகின்றான். யார் மீது கருணை கொண்டு தந்தை ஞானங்களையும் கொடுத்து அதன் காரணமாக பெரும் கண்டுபிடிப்பாளர்களாகவும் அவர்கள் இன்று தங்களை ஆக்கிக் கொண்டு அருளுக்கு பதிலாக பொருள்களை மாற்றிக்கொண்டு தன்னுடைய பெருமையை நிலைநாட்டுக் கொள்வதற்காக வேண்டும், தன்னுடைய அதிகாரத்தை மக்கள் மீது அமைக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இப்பொழுது ஆரியர்களாக மாறி அவர்கள் மற்ற மனிதர்களை தாங்கள் எந்த துன்பத்தை அனுபவித்தார்களோ அதே துன்பத்தை கொண்டு அவர்கள் மற்ற மனிதர்களுக்கு துன்பத்தை கொடுத்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். பெர்ஷியன் பாசி மக்கள், இஸ்ரேல் சமுதாயத்தினர், ஆரிய மக்கள், இஸ்ரேல் சமுதாயத்தினர், இவர்கள் அனைவரும் தங்கள் கொடுமையை பிறரை அனுபவிக்க செய்து இதில் அவர்கள் தங்களுடைய அந்த கொடுமைக்கு பரிகாரம், தாங்கள் அனுபவித்த கொடுமைக்கு பிறரையும் கொடுமையை அனுபவிக்க செய்து அந்த சுகத்தை தாங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய மக்கள். எந்த அளவுக்கு இறைவன் இவர்களுக்கு நன்மையை கொடுக்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து இவர்களை உயர்த்தி இவர்களுக்கான பாதையையும் தன்னுடைய அருளை கொண்டு ஞானங்களை கொடுத்து அதில் சுகத்துடனும் சுகாதாரத்துடனும் மனித இனத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டுடனும் அவருடைய அழகிய வாழ்க்கைக்கு உதாரணமாகவும் வாழ வேண்டி கொடுக்க தாங்கள் துன்பப்பட்ட அதே துன்பத்தை தாங்கள் அங்கு வந்து பிற மக்களை பிரிவினர்களாக்கி அதில் தாழ்த்தப்பட்ட மக்களை கொண்டு நாம் உயர்ந்து விளங்க வேண்டும், அவர்களை அடிக்க வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும், அவர்களை சிறுமைப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் அவர்களை இழிவுக்குள்ளாக்கக்கூடிய அந்த எண்ணத்தை கொண்டு ஒவ்வொருவரும் அங்கு விளங்கொண்டிருக்கின்றார்கள். இது இன்றைய இஸ்ரேல் மக்களினுடைய மனநிலை. தாழ்த்தப்பட்ட ஜாதி இவர்களுக்கு இப்பொழுது ஏசியன் கண்ட்ரிஸ் இருக்கிறவங்க அவ்வளவு பேருமே இவங்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்கள். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்கிற அவ்வளவு பேருமே இவர்களுக்கு உயர்த்தப்பட்டவர்கள். இந்த நிலையை கொண்டு வந்ததும் இந்த யூதர்கள் தான். ஏசியன் கண்ட்ரிஸ், பிரவுன் பீப்புள், பிளாக் பீப்புள், இவர்கள் அசிங்கமானவர்கள், இவர்களுக்கு அறிவு கிடையாது, நம்மை மிஞ்சக்கூடிய அளவுக்கு இவர்கள் தகுதியும் கிடையாது, இவர்கள் இழிவானவர்கள் என்ற இந்த நிலை இன்று மாறுகிறது. பிரவுன் பீப்புள் இருக்கமே நம்ம இன்னைக்கு மாறுது. இவர்களை விட மிதமிஞ்சிய மறைவான படைகளை கொண்டு வாழக்கூடிய சுலைமான் நபியுடைய வாழ்க்கையையும் மிஞ்சிய இறைவனிடம் இன்னும் ஏகப்பட்டவர் இருக்கிறேன் அல்லவா. எது வெளியாக்கப்பட்டுவிட்டதோ அதை பற்றி நீங்கள் உங்களுடைய உறுதியான நம்பிக்கையை மேற்கொள்ளுங்கள். அல்லாஹ்விடம் இருப்பது எல்லை இல்லாதது. நீங்கள் பார்த்தது இனி நீங்கள் பார்க்காத சக்திகளையும் இறைவனுடைய அருளையும் கொண்டு வாழ்வீர்கள். அது என்ன என்பதை உங்களுக்கு அறிந்து கொள்ள முடியாது. நீங்கள் அறியாத அந்த கண் குளிர்ச்சியை இறைவன் மறைத்து வைக்கவே நாடுகின்றான். நம்பிக்கை கொள்ளுங்கள். சுலைமான் நபிக்கு கொடுக்கப்பட்ட அந்த மாபெரும் அத்தாட்சி, தாவூத் நபி கொடுக்கப்பட்ட அந்த அத்தாட்சிகள், அவர்களுக்குரியது கொடுக்கப்பட்டது. உங்களுக்குரிய அத்தாட்சிகள் சுலைமான் நபியும் தாவூத் நபியும் அறியாத அத்தாட்சிகள் தான் உங்களுக்காக இருக்கின்றது. புதுமையானது, புதிதானது. எனவே வேதம் உங்களுக்கு அமைதியான சூழ்நிலை இருக்கும் பொழுது, உங்களுடைய கவலைகளை எல்லாம் நீக்கி, மனபாரங்களை எல்லாம் நீக்கி, அந்த சொற்ப காலத்தில் வாழ வைத்தான், சொற்ப நேரம் உங்களுக்கு அமைதியை கொடுத்தான். அந்த அமைதிக்கு பின்னர் அந்த அமைதியை நீங்கள் உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் உங்களுடைய கவலைகள் ஏற்படும் பொழுதெல்லாம் இதெல்லாம் நீக்கப்பட்ட நிலையில் தான் அமைதி கொடுக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது நான் என்னுடைய இறைவனை விளக்கி அவனுடைய நெருக்கத்தை தூரமாக்கி என்னுடைய காரியங்களை கொண்டு வருகின்றேன். நான் அதனை சமாளித்துக் கொள்ள வேண்டி யோசனைகள் ஆகின்றேன். நாம் நன்றி கெட்டவர்களாகவும் நல்லறிவு பெற்றிருந்தும் செவிடர்களாகவும் இருக்கின்றோம். அகப்பார்வை நமக்கு மங்கிவிட்டது, புறப்பார்வை செத்துவிட்டது. நாம் இறந்துவிட்டவர்களுக்கு சமமாவோம். உங்களுக்கு வழிகாட்டிகளாக அமைய வேண்டி அமைதியின் தருணமெல்லாம் எவ்விதமாக அவ்வளவு கஷ்டங்களும் வேதனைகளும் நீங்கள் யோசனை செய்தால் எத்தனை எத்தனை துன்பங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது என்பது தெரியும். இன்னும் பலவற்றை இப்பொழுதும் துன்பத்தின் போதும் துன்பமான எண்ணங்களை நீங்கள் நினைத்திருக்கும் பொழுதும் இன்னும் பலவற்றை இறைவன் உங்களுக்கு மறைத்திருக்கின்றான். எல்லா துன்பங்களையும் நீங்கள் வரவேற்றுக் கொள்ள முடியாது. பல துன்பங்களை இறைவன் உங்களுக்கு வரவேற்கக்கூடிய நெருங்கிய துன்பங்களையும் உங்களுக்கு மறக்கடித்து விட்டான். அதுவும் நீங்கிவிட்டது. இவ்விதமாக நமக்கு இறைவன் காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அச்சாட்சிகள் ஏராளமாக இருக்கின்றது. உள்ளும் புறமும் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். அவசரப்படாதீர்கள். நாளைய வாழ்க்கையை உங்களுக்கு இன்று கவலைக்குரியதாக ஆக்காதீர்கள். நாளைய வாழ்க்கையை பற்றிய இறைவனுடைய செய்தி கவலை வேண்டாம் என்று செவிதாழ்த்தி கேளுங்கள். என் இறைவனை என்னோடு இரு என்று கூறுங்கள். பொறுமையை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் பொறுமையுடன் இருப்பீர்களானால் நிச்சயமாக அத்தாட்சிகள் உங்களுக்கு விளக்கமாக காண்பிக்கப்படும். உறுதியாக நம்பிக்கை கொள்வீர்கள். அப்பொழுது யாரை இறைவன் உங்களுக்கு வழிகாட்டிகளாக அமைத்திருக்கின்றனோ அவர்களை தங்கள் மக்களை அறிவதை போன்று அறிவீர்கள். இவர்கள்தான் இறைவன் தேர்ந்தெடுத்த மக்கள், நமக்காக வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் என்று நீங்கள் அறிவீர்கள். அவர்களை உங்களிலிருந்தே நாம் ஏற்படுத்துவோம். பெருமை கொண்ட மக்களுக்கு அந்த வழிகாட்டு கிடையாது. இறைவனுடைய அருளை நம்பியிருப்பவர்களுக்கு, இன்னும் அத்தாட்சி விரும்புபவர்களுக்கு, உறுதிப்படுத்தக்கூடிய இறைவனே என்று கேட்பவருக்கும் அந்த உறுதியை நிலைநாட்டக்கூடிய வகையில் தூதர்களையும் தலைவர்களையும் இறைவன் தேர்ந்தெடுக்கின்றான். அவர்களுக்கு அவர்களுடைய சமுதாயத்திலிருந்தே அவர்கள் தன்னுடைய இறைவனுடைய கட்டளையை கொண்டே இறைவனுடைய அத்தாட்சிகளை காண்பிக்கின்றார்கள், எடுத்துக் கூறுகின்றார்கள், தெளிவாக அவர்களுக்கு விளக்கமும் கொடுக்கின்றார்கள். தாங்களும் அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் அந்த சமுதாயத்தினருக்கு அவர்கள் ஒரு வழிகாட்டியாக, தெளிவான வழிகாட்டியாக அமைகின்றார்கள். நிச்சயமாக நாம் மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம், எனவே அவர் அதை பெற்றதை பற்றி சந்தேகப்படாதீர்கள். இறைவன் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றான். நீங்கள் அமைதியாக இருக்கும் காலத்தில் ஒரு நாள் பொழுதில் பல தருணங்கள் அமைதி வருகின்றது, பிறகு கவலை வருகின்றது. கவலை எப்படி வருகின்றது, அதற்கு முன்பாக அமைதி இருந்தது என்பதையும் அறியுங்கள். அந்த அமைதி உங்களுடைய கவலைகள் எல்லாம் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி அமைத்துவிட்ட ஒரு நிகழ்வு. நீங்கள் புதிதாக திரும்ப என்ன கொள்ளும் பொழுது மீண்டும் அது உருவாகிறது. யாரை பற்றியும் தவறான எண்ணம் வேண்டாம். இறைவன் உங்களுக்கு பாதுகாவலாக இருக்கின்றான், இறைவன் உங்களுக்கு உதவியாளனாக இருக்கின்றான். இறைவனுடைய அனைத்து காரியங்களுக்கும் சீரமைப்பவனாகவும் போதுமானவனாகவும் இருக்கும் பொழுது யாரை பற்றியும் எந்த ஒரு எண்ணமும் தவறாக அவர்களுக்கு எதிராக விரோதமாக கொள்வீர்களானால் கேடுதான். இணை வைக்க ஆரம்பித்துவிட்டீர்கள். நன்மைக்கு பதிலாக தீமைகளை உங்களுடைய எண்ணங்கள் கொள்கின்றீர்கள். உங்களுடைய எண்ணங்களில் இருப்பது நிகழும், நிகழ்ந்தே தீரும் என்பதை மீது நம்பிக்கை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். உள்ளட்சம் உடையவர்களாக இருங்கள். கெட்டது எதுவும் இருக்கக்கூடாது, இருப்பது அவ்வளவு நிகழ இருக்கின்றது. இறைவன் பாவனை தீருங்கள், பொறுமையை மேற்கொள்ளுங்கள். அவசரப்பட்டு எந்த எண்ணமும் என்னுடைய மனதில் வந்துவிட வேண்டாம் என்று. இது வேதத்தின் பகுதியாகும். 32:23. நிச்சயமாக நான் மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தேன், எனவே யார் அதை பெற்றிருக்கின்றார்களோ, மூசாவை போன்று உங்களுடைய சமுதாயத்தில் யார் அதை பெற்றிருக்கின்றார்களோ அதை பற்றி சந்தேகப்பட வேண்டாம். நான் அதனை அந்த மக்களுக்கு வழிகாட்டியாக ஆக்கினோம். இஸ்ராயலின் சந்ததிக்கு மூசாவை வழிகாட்டியாக ஆக்கிய போது அவர்களோட சமுதாயத்திலிருந்தே அவர்களுக்கு நாம் வழிகாட்டும் தலைவர்களை ஏற்படுத்துகின்றோம், பொறுமையை மேற்கொள்வர்களுக்கு. 32:24. இன்னும் அவர்கள் பொறுமையுடன் இருந்து நம் அத்தாட்சிகளை உறுதியாக நம்பி ஏற்றுக்கொண்ட போது நம்முடைய கட்டளைப்படி நேர் வழிகாட்டும் தலைவர்களை, இமாம்களை, ரசூல்களை, நற்செய்தி கூறக்கூடியவர்களாக, தீமையிட்டு விளக்கவர்களாக இருக்கக்கூடிய தூதர்களை அவர்களில் நின்றும் நாம் ஏற்படுத்தினோம். இது 32:25. இதுவரையில் எந்த குழப்பத்தில் அவர்கள் இருந்தார்களோ, இறைவனை பற்றிய மாறுபட்ட கருத்துக்கள், இறைவன் யார் என்பதை பற்றிய மாறுபட்ட செய்திகள், இறைவனை பற்றிய சந்தேகமே ஏற்படக்கூடிய அளவுக்கு மனிதர்களிடம் இருந்துள்ள கெட்ட பேச்சுக்களும், இணை வைத்து வாழக்கூடிய வாழ்க்கை மட்டும்தான் வாழ்க்கை, இதையும் சேர்த்துத்தான் இறைவன் நம்ப வேண்டும் என்றெல்லாம் வேதப்பட்டுக் கொண்டிருந்த அந்த மக்களிடையே தெளிவை ஏற்படுத்தும் விதமாகத்தான் இறைவன் அமைத்தான், அவர்களிடமிருந்து தலைவர்களை கொண்டு வந்தான். எதை பற்றி இன்னமும் தரிசித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய இறுதி விதிக்கப்பட்டுவிட்டது. அந்த நாளில் அவர்களுக்கு தீர்ப்பு செய்வான். அந்த நாளில் அவர்கள் கொள்ளக்கூடிய நம்பிக்கையோ அவர்கள் உணர்ந்து ஏற்றுக்கொள்வதிலோ எந்த பயனும் இல்லை. அந்த நாள் வருவதற்கு முன்பாக என்று நீங்கள் இறைவனுடைய வாக்குகளை கேளுங்கள், இறைவனை நெருக்கமாக்கிக் கொள்ளுங்கள். பொறுமையோடு இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் உங்களுடைய இறைவனுடைய ஆறுதலான வாக்குகளை எதிர்பார்த்திருக்கின்றீர்கள். பொறுமையை இறைவன் கொடுத்து அந்த பொறுமையின் போது உங்களுக்கு இறைவன் நெருக்கமாகி உங்களுடைய காரியங்களை எல்லாம் உங்களை விட்டு விளக்கி மனதுக்கு ஒரு அமைதியையும் துன்பச்சூழல் அவ்வளவையும் நீக்கிய நிலையில் உண்மை இறைவனுடைய வாக்கு உண்மை நீக்கப்பட்டு விட்டது, அவனுடைய செயல் உண்மை, எனக்காக எது உருவாகி கொண்டிருந்ததோ அதுதான் அறிவிக்கப்பட்டிருந்தது. எப்படி பல நாள் வந்து பார்க்காத ஒருத்தர் வந்து திடீர்னு நம்ம நினைக்கிறோம் வந்து நிக்கிறாரோ, திடீர்னு நினைக்கிறோம் அவர் நம்முடைய தொலைபேசி தொடர்பு கொண்டாரோ, அதே மாதிரிதான் இதுவும் நீங்கள் நினைத்ததுதான் எண்ணம் கொண்டு உங்களுக்காக விதிக்கப்பட்டது. உங்களுடைய எண்ணங்களில் நீங்கள் கொண்டிருந்தீர்களே உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் என்று அதனுடைய பகுதிகள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது அதை நீக்குங்கள். நீக்கிய பிறகு இறைவனுடைய ஆறுதலில் அந்த பகுதிகளில் நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள். உங்களுடைய தீமைகள் நீக்கப்பட்டு நன்மைகள் பெருகிக் கொண்டிருக்கும். நிச்சயமாக நாம் மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம். உதாரணமாக இதனை நீங்கள் அறிவீர்களானால் ஒவ்வொருவருக்கும் வேதத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதில் யார் பொறுமையாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அந்த வேதத்தினுடைய பகுதிகள் அதிகமாக கிரகிக்கின்றார்கள். அவர்களே நாம் உங்களுக்கு வழிகாட்டிகளாக அமைக்கின்றோம். இது போதுமானது. இன்னைக்கு உங்களுடைய எண்ணங்களை சொல்லுங்கள்.